சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 97 அத்தியாயம். சிவப்பு புள்ளிகள் 2. டைபீரியஸின் கை நீள துவங்கிய சில தினங்களில் மன்னர் ரகசிய படையை கலைத்திருக்க வேண்டும். அப்புறம் அதன் சுவடு எதுவுமே புகாரில் தெரியவில்லை என்றாள் ராணி. இளம் சொழியன் அவள் சொல்வதை ஆமோதிப்பது போல சிறக்கம்பம் செய்தோ. மன்னருக்கு இது ஒரு தோல்விதான் ராணி. நான் இருந்திருந்தால் அந்த தோல்வி ஏற்பட்டிருக்காது என்றான்.
நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்
என்று கேட்டாள் ராணி. நான் இருந்திருந்தால் முதன் முதலில் காவிரி படகுகளில் ஆட்களை உலாவிட்டிருக்க மாட்டேன். பல நாட்டவரும் படகுகளை செலுத்தும் பரந்த நீர்பரப்பில், அதுவும் சுங்க அதிகாரிகளின் கண்ணோட்டத்தில் படகுகளை உலாவ விடுவது அபாயம். நடக்கும் எதுவும் நிலத்தில் நடந்திருக்க வேண்டும். நமது வீரர்கள் ஒற்றர்களாகவும் பணியாட்களாகவும் மாறி டைபீரியஸிடம் சேவகம் செய்திருக்க வேண்டும். அவசியமான போது வாளேந்துவும் புகாரின் கடற்படை கோட்டை வாயில்களை துறக்கவும் எதிரியின் ஆயுத சாலைகளை நிர்மூலமாக்கவும் அவர்கள் பணியாற்றிருக்க வேண்டும். பகிரங்கமாக மன்னர் இங்கு உலாவியதே பிசகு. மன்னரை அறியாதவர்கள் புகாரில் வெகு சிலர். யவனர் கேளிக்கைகளிலும் பந்தயங்களிலும் சிறு வயது முதலே அவர் கலந்து கொண்டவர். அவர் புகாரில் இருப்பதை டைபீரியஸ் அறிவது பிரமாதம் அல்ல. அறிந்த பின்பு ரகசியப்படை திரட்டப்படும் என்பதும் எளிதில் ஊகிக்கக்கூடிய விஷயம். அது கிடக்கட்டும் ராணி. மன்னரின் அந்த முயற்சி தான் தோல்வியடைந்து விட்டது. அடுத்த முயற்சி வெற்றி பெற இந்த சேலையை கவனியுங்கள் என்று கூறிய இளம் சொழியன் மீண்டும் அல்லியை நோக்கி, அல்லி, மலையும் காடும் மிகுந்த இடத்தில் தான் மன்னர் இருப்பார் என்பதை நான் எப்படி ஊகித்தேன் என்று கேட்டாய் அல்லவா? இதோ பார், குணவாயில் சேர நாட்டின் கிழக்கு வாயிலாக கருதப்படுகிறது. ஆகவே அதற்கு வெளியில் உள்ள கிராமங்கள் அனைத்தும் சேர நாட்டு ஒற்றர்களின் கண்காணிப்பில் இருக்கும். நீண்ட தூரம் படைத்தளத்தை தள்ளி போட்டால் கரிகாலரின் ஒற்றர்கள் சேர நாட்டை கண்காணிக்க முடியாது. தவிர இந்த இடத்தில் காடுகள் அடர்த்தி, உள்ளிருக்கும் படையை பகற்காலத்திலேயே பார்க்க முடியாது. ஆனால் படையிலிருந்து பிரியும் தனி ஒற்றர்கள் எப்பொழுதும் நிர்பயமாக எதிரி பிராந்தியத்தில் உலாவலாம். எதிரிக்கு சந்தேகம் உளுத்தால் காட்டில் மறையலாம். காடு அடர்த்தியானதால் ஆயுதம் கொண்டு வரும் வண்டிகள் இதற்குள் புக முடியாது. புகுந்தாலும் மரங்கள் தடுக்கும். ஆகவே இந்த இடத்தில் படை திரட்டப்படும். இது தளமாக முடியும் என்ற நினைப்பு எதிரிகளுக்கு இருக்காது. புத்திசாலியான எந்த படைத்தலைவனும் ரகசிய தளத்தை இங்குதான் அமைப்பார். மன்னர் அறிவின் துறத்தை பற்றி உங்களுக்கு நான் கூற வேண்டுமா நாங்கூர்வில் மகளே என்று விளக்கினார். அல்லியின் முகம் நாணத்தால் சிவந்தது.
அதையும் புரிந்து கொண்டு விட்டீர்களா
என்றாள். நீ நாங்கூர்வேள் மகளானது சோழ நாட்டின் பிற்கால ராணியாக மன்னர் உன்னை ஏற்றதும் எனக்கு தெரியும். இதை பற்றித்தான் சற்று முன்பு கூட விவாதித்தோமே. இந்த விவரங்கள் அனைத்தையும் தற்சமயம் சோழ நாடெங்கும் உலாவும் எனது ஓற்றர்கள் கூறினார்கள். அதில் எனக்கு ஆச்சரியமில்லை அல்லி. வண்டை பழிக்கும் கருவிகளையும் மன்னருக்காக உயிரையும் கொடுக்க துணியும் இதயத்தையும் உடைய என் அல்லியை விட சிறந்த ராணி சோழ மண்டலத்துக்கு எங்கிருந்து கிடைக்கப் போகின்றாள்
என்ற இளம் சோழையன் மீண்டும் பட்டு சீலையை நோக்கி தலையை தாழ்த்தி,
நான் வந்த ஒரு மாத காலமாக சோழ நாட்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தலைமறைவாக இருந்து கவனித்து வருகின்றேன். தலையை நான் கவசத்தால் மறைப்பதை கூறவில்லை. அந்த வேடம் புகாருக்கு மட்டும்தான். மற்ற இடங்களில் நேராகவும் போகிறேன், மாறு வேடங்களில் போகின்றேன். அப்படி போய் பல இடங்களையும் ஆராய்ந்ததன் விளைவாகத்தான் இந்த பட்டு சீலையின் திட்டத்தை தீட்டினேன். இதோ புலி சின்னம் குணவாயிற்கோட்டம். இதோ இருக்கும் ஈட்டிதான் இருங்கோ வேளிருக்கும் உறையூர். அவனுக்கு பின்னால் பாண்டிய நாடு, பக்கவாட்டில் சேரமலை நாடு. இந்த மூன்று இடங்களும் அருகில் இருப்பதால் அவருடன் தனித்தனியாக போரிட முடியாது. ஆகவே மூவரையும் சேர்த்து ஓரிடத்திற்கு இழுக்க வேண்டும். அந்த இடத்தைத்தான் இந்த பெரும் சிவப்பு புள்ளியால் குறிப்பிட்டிருக்கின்றேன். அங்கு நாம் சந்திப்போம் சேர பாண்டியர்களையும் வேளிர்களையும். அங்கு அவர்கள் முறியடிக்கப்பட்டால் பின்வாங்க இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த வழியில் அவர்களை வடக்கு நோக்கி போகவிட்டு இந்த சிறிய சிவப்பு புள்ளி இருக்கும் இடத்தில் மடக்கி நிர்மூலமாக்குவோம் என்றான்.
ஏன் நேராக உறையூரை தாக்கி பிறகு பக்கத்தில் 7 காதத்தில் இருக்கும் கருவூரை தாக்கினால் என்ன
என்று கேட்டாள் ராணி. இதோ பார் ராணி, உறையூரை அடைய காவிரியை கடக்க வேண்டும். அங்கிருந்து கருவூரை அடைய ஆம்பிராவதியை கடக்க வேண்டும். இரண்டு நதிகளின் இடைஞ்சல் இருக்கிறது. இரண்டு பெரும் கோட்டைகளை உடைய இரண்டு தலைநகரங்களையும் வளைத்து ஓடுகின்றன. அந்த நதிகளை இயற்கை அரண்களாக சோழ சேர மன்னர்கள் எப்பொழுதும் நினைத்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே நதி முகப்புகளில் காவற்படை உண்டு. காவற்படைகளை தாண்டினால் நதிகளின் இடைஞ்சல், நதிகளை தாண்டினால் செயற்கை அரண்களான கோட்டைகளின் இடைஞ்சல். அதுவும் கருவூர் வஞ்சியின் கோட்டை பலமானது, பல வளைவுகளை கொண்டது, வெற்றி கொள்ள முடியாதது. நாம் இருவரும் முன்பு வஞ்சிக்கு சென்ற போது கவனித்தேன் அதன் அமைப்பை. சேரனை வெற்றி கொள்வதானால் அவனை கோட்டையிலிருந்து வெளியே இழுக்க வேண்டும் என்று அன்றே முடிவு செய்தேன். ஆகவே இந்த சிவப்பு புள்ளிக்கு அவர்களை இழுக்க வேண்டும் என்று விளக்கினான் படைத்தலைவன்.
எப்படி இழுக்கப் போகின்றீர்கள்
என்று கேட்டால் அதுவரை மௌனமாக இருந்த அலீமா. நான் இழுக்கப் போவதில்லை அலீமா, மன்னர் தான் இழுக்க வேண்டும். போர் மூழும் வரை இதில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றான் படைத்தலைவன்.
ராணியும் அல்லியும் சற்றென்று திரும்பி வியப்புடன் படைத்தலைவனை பார்த்தார்கள். என்ன, போர் மூழும் வரை கலந்து கொள்ளப் போவதில்லையா
என்று அள்ளி வாய் திறந்தும் கேட்டாள். இல்லை அள்ளி, இல்லை என்றான் படைத்தலைவன்.
ஏன்?
உஷ்ணத்துடன் வெளிவந்தது அள்ளியின் கேள்வி. காரணங்கள் பல இருக்கின்றன, ஆனால் அவை எதையும் இப்பொழுது கூற முடியாது. காரணங்கள் இந்த பட்டு சீலை சித்திரங்களில் இருக்கின்றன என்று கூறிய படைத்தலைவன் சரில் என்று பட்டு சீலையை மடித்து கையில் இருந்த கத்தியால் இரண்டாக கிழித்து அவற்றில் ஒன்றை அல்லியிடம் கொடுத்து, அல்லி இதை மன்னனிடம் கொடுத்துவிடு, அவர் புரிந்து கொள்வார் என்று சொல்லி மற்றொரு பாதியை மடித்து தன் மடியில் வைத்துக் கொண்டார். படைத்தலைவன் செயல்கள் விசித்திரமாயிருந்தன அந்த பெண்கள் மூவருக்கும். ஆனால் அவர்கள் வியப்பை சிறிதும் லட்சியம் செய்யாத படைத்தலைவன் சொன்னார்,
என்னிடம் ஆழ்ந்தான்புள்ள உங்கள் மூவரால் தமிழகம் பிழைக்க வேண்டும். அல்லி, நீ மன்னனிடம் சீலையை கொடு. உன்னை பத்திரமாக மீண்டும் அலீமா வானகரை சேர்ப்பாள். பிரம்மானந்தரிடம் எதுவும் சொல்லாதே. திரும்பி வந்த விதத்தை பற்றி ஏதாவது சொல்லி மழுப்பிவிடு. சீக்கிரம் குணவாயிர் கோட்டத்துக்கு போ. நீ இருக்க வேண்டிய இடம் மன்னர் அருகில், அலீமா என்னோடு இருப்பாள். ராணி இருக்க வேண்டிய இடம் டைபீரியஸுக்கு அருகில்.
அலீமா தன் பெருவிழிகளை படைத்தலைவன் மீது நாட்டினாள். ராணி டைபீரியஸ் அருகில் இருக்க வேண்டுமா என்று கேட்டாள்.
ஆம்.
ஏன்?
படைத்தலைவன் தன் கூறிய விழிகளை அலீமா மீது நாட்டி, வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் அலீமா என்று கூறியதன்றி, நேரமாகிறது அலீமா, அலியை அழைத்து போ, நான் ராணியிடம் சில விஷயங்களை தனிமையில் பேச வேண்டும் என்றும் கட்டளையிட்டான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.